சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 13, 2023. தலைப்ப ஆத்மா கோல்டன் உரை நீதிமொழிகள் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக. பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சாமுவேல் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல், தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சாமுவேல் தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு, தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். சாமுவேல் அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சாமுவேல் தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியிலிருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்தரமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தனுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். மார்க்கு. இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. மார்க்கு. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என்னிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மீக பக்தி என்பது கிறிஸ்தவத்தின் ஆன்மா. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மாவாகும், மேலும் மனிதனுக்கு எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை, அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில் மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. ஆன்மாவும் ஆன்மாவும் ஒன்று, கடவுளும் ஆன்மாவும் ஒன்று. இது ஒருபோதும் வரையறுக்கப்பட்ட மனதிலோ அல்லது வரையறுக்கப்பட்ட உடலிலோ சேர்க்கப்படவில்லை. ஆவி நித்தியமானது, தெய்வீகமானது. ஆவியான ஆன்மாவை தவிர வேறெதுவும் வாழ்க்கையை உருவாக்க முடியாது, ஏனென்றால் ஆவி எல்லாவற்றையும் விட மேலானது. ஆன்மா அழியாதது என்பதால் அது மரணத்தில் இல்லை. ஆவியாக இருப்பதற்கு ஆன்மா உடலட்டதாக இருக்க வேண்டும், ஏனெனில் ஆவி வரையறுக்கப்படவில்லை. ஆன்மாவின் தவறான உணர்வை இழப்பதன் மூலம் மட்டுமே அழியாத தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதால் வாழ்வின் நித்திய வெளிப்பாட்டை பெற முடியும். மனித சிந்தனை ஆன்மா என்ற வார்த்தையின் பொருளை கலப்படம் செய்துள்ளது. ஆன்மா என்பது ஒரு தீய மற்றும் நல்ல புத்திசாலித்தனம் பொருளில் வசிக்கும். ஆன்மா என்ற வார்த்தையின் சரியான பயன்பாட்டை எப்போதும் கடவுள் என்ற வார்த்தையை மாற்றுவதன் மூலம் பெறலாம். அங்கு தெய்வீக அர்த்தம் தேவைப்படுகிறது. மற்ற சந்தர்ப்பங்களில் உணர்வு என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள், மேலும் உங்களுக்கு அறிவியல் அர்த்தம் இருக்கும். கிறிஸ்துவர் அறிவியலில் பயன்படுத்தப்படுவது போல் ஆன்மா என்பது ஸ்பிரிட் அல்லது கடவுளின் ஒத்த சொல்லாகும். ஆனால் அறிவியலுக்கு வெளியே ஆன்மா உணர்வுடன் பொருள் உணர்வுடன் ஒத்திருக்கிறது. பரலோகராஜ்யம். தெய்வீக அறிவியலில் நல்லிணக்கத்தின் ஆட்சி, தவறாத நித்திய மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதின் சாம்ராஜ்யம், ஆன்மா உச்சமாக இருக்கும் ஆவியின் வளிமண்டலம், வாழ்க்கை தன்னிறைவு பெற்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. மேலும் ஆன்மாவின் நித்திய நல்லிணக்கத்தை நாம் ஒருபோதும் மறுக்கக்கூடாது, ஏனென்றால் மரண உணர்வுகளுக்கு கருத்து வேறுபாடு உள்ளது. கடவுளை பற்றிய நமது அறியாமை, தெய்வீக கொள்கை, இது வெளிப்படையான முரண்பாடுகளை உருவாக்குகிறது. மேலும் அவரை பற்றிய சரியான புரிதல் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறது. ஆன்மாவின் மகிழ்ச்சிக்காக உணர்வின் இன்பங்களையும் துன்பங்களையும் பரிமாறிக்கொள்ள உண்மை நீண்ட காலமாக நம் அனைவரையும் கட்டாயப்படுத்தும். கேள்வி: ஐந்து உடல் உணர்வுகள் மனிதனை உருவாக்குகின்றனவா? பதில்: கிறிஸ்டியன் சயின்ஸ் அழியாத ஆதாரத்துடன் எந்த பொருள் உணர்வின் சாத்தியமற்ற தன்மையையும் நிலைநிறுத்துகிறது, மேலும் இந்த உணர்வுகள் என்று அழைக்கப்படுபவை மரண நம்பிக்கைகள் என வரையறுக்கிறது. சரீர உணர்வுகள் ஆன்மீக உண்மை மற்றும் அழியாத தன்மையை அறிய முடியாது. ஒரு தாவரத்தின் நார்களை விட நரம்புகளுக்கு எந்த நம்பிக்கையை அளிக்கிறது என்பதைத் தவிர எந்த உணர்ச்சியும் இல்லை. மனம் மட்டுமே அனைத்து திறன்களையும் உணர்தலையும் புரிந்து கொள்ளுதலையும் கொண்டுள்ளது. எனவே மனநலன்கள் அமைப்பு மற்றும் சிதைவின் தயவு இல்லை, இல்லையெனில் புழுக்கள் மனிதனை நாகரீகமாக மாற்றும். மனிதனின் உண்மையான புலன்கள் காயமடைவது சாத்தியமாக இருந்தால் ஆன்மா அவற்றை அவற்றின் முழுமையிலும் மீண்டும் உருவாக்க முடியும், ஆனால் அவைகளை தொந்தரவு செய்யவோ அழிக்கவோ முடியாது, ஏனெனில் அவை அழியாத மனதில் உள்ளன, பொருளில் அல்ல. ஆன்மீக உணர்வு என்பது கடவுளை புரிந்து கொள்வதற்கான ஒரு நனவான நிலையான திறன். வார்த்தைகளில் விசுவாசத்தை விட செயல்களால் விசுவாசத்தின் மேன்மையை இது காட்டுகிறது. அதன் கருத்துக்கள் புதிய மொழிகளில் மட்டுமே வெளிப்படுத்தப்படுகின்றன, மேலும் இவை ஆன்மீக மூலத்தை மனித சிந்தனை புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் மொழிபெயர்ப்பதன் மூலம் விளக்கப்படுகின்றன. கிறித்தவத்தின் கொள்கையும் ஆதாரமும் ஆன்மீக உணர்வால் அறியப்படுகின்றன. நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலமும் தீமைகளை துரத்துவதன் மூலமும் மரணத்தை அழிப்பதன் மூலமும் அழிக்கப்படும் கடைசி எதிரி பொருள் மற்றும் அதன் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதை அவர் புறக்கணிப்பதன் மூலம் அவை இயேசுவின் ஆர்ப்பாட்டங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதன் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த மாஸ்டர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். பார்வையற்றவர்களுக்கு பார்வையும், காது கேளாதவர்களுக்கு கால்களும், கால் ஊனமுற்றவர்களுக்கு கால்களும் அளித்தார். இதன் மூலம் மனித மனங்களிலும் உடலிலும் தெய்வீக மனதின் அறிவியல் செயல்பாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஆன்மா மற்றும் இரட்சிப்பை பற்றிய சிறந்த புரிதலை வழங்கினார். வாழ்க்கை வாழ்க்கையை நிரூபிக்கிறது. ஆன்மாவின் அழியாத தன்மை மனிதனை அழியாததாக்குகிறது. ஜீவனாகிய கடவுள் ஒரு கணம் தன் பிரதிபலிப்பில் இருந்து பிரிந்திருந்தால் மனிதனே. அந்த நேரத்தில் தெய்வீகம் பிரதிபலிக்காது, ஈகோ வெளிப்படுத்தப்படாததாக இருக்கும். தந்தை குழந்தை இல்லாதவராக இருப்பார், தந்தை இல்லை. வாழ்க்கை அல்லது ஆன்மாவும் அதன் பிரதிநிதியான மனிதனும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒன்றுபட்டு பின்னர் விவாகரத்து சட்டத்தின்படி பிரிந்து சில நிச்சயமற்ற எதிர்கால நேரத்தில் மற்றும் அறியப்படாத விதத்தில் மீண்டும் ஒன்றிணைந்தால் இது மனிதகுலத்தின் பொதுவான மத கருத்து. அழியாமைக்கான பகுத்தறிவு ஆதாரம் இல்லாமல் போய்விடும். ஆனால் மனிதன் கடவுளை பிரதிபலித்தால் மனிதனை கடவுளிடமிருந்து ஒரு கணம் பிரிக்க முடியாது. இவ்வாறு விஞ்ஞானம் மனிதனின் இருப்பை அப்படியே நிரூபிக்கிறது. உயிரை நிரந்தரமாக அறியும் ஆன்மாவால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக உணர்வுகளை விட சடப்பொருளாக வெளிப்படும் எண்ணற்ற மரண சிந்தனை வடிவங்கள் ஜடப்பொருள் உணர்வுகளுக்கு மிகவும் வேறுபட்டவை அல்லது உண்மையானவை அல்ல. பௌதிக புலன்களின் கசப்பான சாட்சியங்களுக்கு மத்தியில் கலங்காமல் விஞ்ஞானம் இன்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்து மனிதர்களுக்கு மாறாக இணக்கமான தெய்வீக கொள்கையை விரிவுபடுத்துகிறது. வாழ்க்கையையும் பிரபஞ்சத்தையும் விரிவுபடுத்துகிறது. எப்போதும் இருக்கும் மற்றும் நித்தியமானது. ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம், கடவுள், எல்லா உயிர்களின் தெய்வீக கோட்பாடு, மேலும் இந்த உண்மையான மனிதன் உணர்வுக்கு பதிலாக ஆன்மாவால் ஆளப்படுவதால் ஆவியின் சட்டத்தால் அல்ல, பொருளின் விதிகள் என்று அழைக்கப்படுவதால் தந்தை பரிபூரணமாக இருந்தாலும் மனிதனை பற்றிய அறிவியல் மனிதனை பரிபூரணமாக வெளிப்படுத்துகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல்தொராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.